செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சங்கம் உணர்வு வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தமிழகத்தில் தேர்தல் நேரம், கூட்டணிகள் அங்கேயும் இங்கேயுமாக அமையப்பெற்று தேர்தல் எதிர்கொள்ள இருக்கிறார்கள். இந்த அமைச்சனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போமா. பிரிதலும் பேணிக்கொள்ளலும் பிரித்தாற் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. அதாவது பகைவரோடு சேர்ந்து கொள்வரை பிரித்தலும் நம்மவரை பிரிந்து போகாமல் காத்தலும் பிரிந்து போயினவரை முயன்று மீண்டும் சேர்த்தலும் வல்லவனே அமைச்சன் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குரல், தெரிதலும் தேர்ந்த செயலும் ஒருதலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு. இதனையும் நன்கு ஆராய்ந்து அறிதலும் ஆராய்ந்த பின்பே செய்தலும் எதனையும் சந்தேகத்துக்கிடமில்லாமல் சொல்லுதலும் வல்லவனே நல்ல அமைச்சன் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களை, கடந்த வாரம் நாம நிகழ்ச்சியில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுடைய பேச்சினை கேட்டோம். இந்த வாரம் சொல்லின் செல்வர், அதாவது திரு சுகி சிவம் ஐயா அவர்களுடைய பேச்சினை கேட்போமா. நகைச்சுவையையும் அதே சமயத்தில் நல்லறிவையும் புகுத்தக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர். அவருடைய பேச்சினை இந்த நிகழ்ச்சி முழுக்க கேட்க இருக்கின்றோம். இதோ அவர் நமக்காக.
ஒரு நல்ல பொன்மொழி, நான் படிச்ச ஒரு அருமையான பொன்மொழி, ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த பறவை உன் தலையிலேயே கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை உன்னால் தடுக்க முடியும். இப்ப யோசிக்கணும், என் தலைமையில ஒரு பறவை அந்தாண்ட பறந்து போகுதுன்னா நான் எச்சம் கூட போடலாம், அது ரைட் இருக்கு. திடீர்னு போட்டுருவோம், நம்ம எங்கேயோ போயிட்டு இருப்போம், காக்கா மேல இருந்து எச்சம் போட்டுருவோம். காக்காயை கோச்சிக்க முடியுமா? நம்ம என்ன பழைய காலத்து முனி வர நிமிந்து பார்த்து சரையல் அப்படியே எரிச்சிடறதுக்கு முடியாது. நம்மால பறவை நம்ம தலைமையில பறந்து போறதையோ லேசா ஒரு எச்சம் போடுறதையோ நம்மளால தவிர்க்க முடியாது. ஆனா அந்த பறவை நம்ம தலையிலேயே வந்து உட்காந்து கூடு கட்டி குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அடக்காத்து எல்லாம் பண்ணிச்சுன்னு சொன்னா மனுஷனா? உன் பறவை உன் மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அது கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை தடுக்கவில்லை என்றால் நீ மனிதனாக இருக்க முடியாது. இப்ப எதை சொல்றாங்கன்னா, பறவைங்கிறது கவலை, அத ஒரு உருவமா சொல்றாங்க. ஒரு மனுஷன் தான் கவலை வரத்தான் செய்யும். போறோம், பஸ் கிடைக்குமா, பையத்துக்குள்ள ஆபீஸ் போயிடுவோமா, அந்த பையன் நம்ம பையன் வந்து ஒழுங்கா இன்னைக்கு வேலைக்கு போறானே, தனியா தான் வருவானா ஜோடியா வருவானா யாருக்கு தெரியும், நம்ம பையன் சம்பளத்தை நம்ம கிட்ட கொடுப்பானா, நம்ம பொண்ணு போறாளே கண்டிப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வருவாளா, எத்தனையோ கவலை. இது அப்பனுக்கு இருக்கும், பெத்தவளுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். சில வயசானவங்களுக்கும், நம்ம மகன் நம்மளை காப்பாத்துவானா காப்பாற்ற மாட்டானா விட்டுருவானா, கவலை வராதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. வடமொழியில சிந்தனைன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதாவது சிந்தித்தல், அதுக்கே கவலைன்னு தான் அர்த்தம். ராமாயணத்துல ஒரு பாட்டு வருது ரொம்ப அருமையா, பரதன் வருத்தத்தோட போறான் ராமனை தேடி, சிந்தனை முகத்தில் தேக்கி அப்படின்னு எழுதுறாரு கவி சக்கரவர்த்தி கம்பன். சிந்தனை முகத்தில் தேக்கி, சிந்தனைனா கவலைன்னு அங்க உரை எழுதுறாங்க. அதனால மனுஷ சிந்திப்பது என்பதே கவலைப்படுவது. உங்க மனசுல அப்படி அப்படி மாத்தி 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 ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி வரும், அப்படி போகும், அப்படி வரும், அப்படி போகும். நான் என்ன சொல்றேன், வந்துட்டு போயிடணும். எப்படி பறவை தாண்டி போச்சோ அது மாதிரி நமக்கு ஒரு கவலை வந்தது இல்ல, அது போகணும், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும். சில பேர் எப்படின்னா, கூடு கட்டி குஞ்சு பொறிக்கிற மாதிரி கவலைய உள்ளேயே நிரந்தரமான குடியுரிமை கொடுத்து பிஆர், அப்புறம் சிட்டிசன்ஷிப்பே கொடுத்து அது அவனுக்குள்ளேயே குடியேறி அவனை உண்டு இல்லைன்னு நாசம் பண்ணி அவன் உடல் நலம் வாழ்க்கை இளமை இன்பம் எல்லாத்தையும் பாழ் பண்ணது பாருங்க. இது கரெக்டா? அது என்னமோ ஒரு கவலை வரத்தான் செய்யும். ரயில் கிடைக்குமா கிடைக்காதா, பஸ் கிடைக்குமா கிடைக்காதா, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, இப்ப நம்ம போறோம் நம்ம போற இடத்துல இந்த சினிமாவுக்கு தான் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, அது வரும். லேசா ஒரு கவலையா இருக்கணும், அது கிடைச்சாலும் சரி கிடைக்காதாலும் சரி சந்தோஷம் போயிட்டே இருக்கும். ஒரு ஞான நிலை அல்லது தெளிவு நிலை என்ன தெரியுங்களா, நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். நமக்கு என்ன நடக்க முடியாதுன்னு இருக்கோ அதை நம்ம ஒண்ணும் மாற்ற முடியாது. முயற்சி பண்ணலாம், உழைக்கலாம், அதுக்கப்புறம் நடக்கல நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நமக்கு என்ன நடக்கணுமோ அது ஒண்ணும் நடக்காம போயிடாது, என்ன நடக்க கூடாதோ அது ஒண்ணும் நடந்துடாது. இந்த தெளிவோட எப்ப பண்ணணும், அந்த முடிவு சாதகமா இல்லையா கூட அதை எடுத்துக்கிட்டு விடப்பா அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போனாதான் புத்திசாலித்தனம். சில பேர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க மனசுல விழுந்த சோகம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே உட்காந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு இன்னைக்கு அது என்னவா மாறுது தெரியுமா அவங்களுக்குள்ள, அதான் ஹார்ட் அட்டாக்கா மாறுது. எப்படி ஹார்ட் அட்டாக்கா மாறுது, இது இப்படியே வச்சுங்க. இந்த திருநெல்வேலி அல்வான்னு ஒரு அல்வா கொடுப்பாங்க, இப்ப கொஞ்சம் அல்வா கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த அல்வால அந்த காலத்துல ட்ரேஸ் பேப்பர் ஒண்ணு வெள்ளையா இருக்கும், ஒரு கிளாஸ் பேப்பர் ட்ரேஸ் பேப்பர், அதுல தான் பொட்டலம் கட்டுவாங்க. அதுல பொட்டலம் கட்டி நியூஸ் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, பத்திரிகை காய், அதுலதான் அந்த காலத்துல பொட்டலம் கட்டுவாங்க. இப்ப எல்லாம் மாடர்ன் ஆகி போச்சு. அந்த அல்வா முதல்ல ட்ரேஸ் பேப்பர்ல சுருட்டி, அப்புறமா ஒரு நியூஸ் பேப்பர்ல சுருட்டி, அப்புறம் இந்த கடைகளுக்குனே ஒரு மஞ்சள் கலர் ஒரு துணிப்பை ஒண்ணு உண்டு, அந்த துணிப்பைக்குள்ள போட்டு அரை கிலோ ஒரு கிலோ வாங்குறவங்களுக்கு துணிப்பையில போட்டு கொடுப்பாங்க. இந்த அல்வா என்ன ஆகுன்னு கேட்டா, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு பயணம் பண்ணி ஏதோ ஒரு ஊருக்கு திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு மெட்ராஸுக்கு ரயில் அந்த காலத்துல வருவாங்க. இந்த ட்ரேஸ் பேப்பர்ல இருந்து வழவழன்னு அந்த நெய், நெய்யின்னு நம்புவோமே, உதாரணத்துக்காவது நெய்யாவே இருக்கட்டும், அந்த நெய் என்ன ஆகும், ட்ரேஸ் பேப்பர்ல அப்படியே வந்து அந்த ட்ரேசிங் பேப்பர்ல இருந்து மெதுவா நியூஸ் பேப்பருக்கு போகும். அப்படியே அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து வழவழன்னு அந்த நெய்யோட அந்த எண்ணெய் பசங்க பாத்தீங்களா, அது மெதுவா அந்த மஞ்சள் கலர் துணிப்பையில போய் அந்த துணிப்பையில அந்த எண்ணெய் கரை உட்காந்துக்கும். என்னாச்சு, இந்த துணிப்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் பசையை வெளியே தள்ளுறது அவ்வளவு ஈஸி இல்லை. நீங்க அதுக்கப்புறம் என்ன துவைச்சாலும் என்ன போட்டாலும் அந்த எண்ணெய் பசை போகவே போகாது. இது ஆரம்பத்துல எதுல இருந்தது, அல்வால தான் இருந்தது. அதுல இருந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து, நியூஸ் பேப்பர்ல இருந்து பைக்கு வந்து, பையில பெர்மனண்டா செட்டில் ஆயிட்ட மாதிரி உங்க மனசுல ஒரு பயம்னு ஒண்ணு உண்டாது பாத்தீங்களா. சின்ன வயசுல இது லேசா ஒரு பயம், ஒரு வருத்தம், ஒரு கவலை, இதுதான் 45 வயசுல ஹார்ட் அட்டாக்கா வந்து உட்காருது. மஞ்சள் துணிப்பையில நெய் வந்த மாதிரி, எப்படி மஞ்சள் துணிப்பையிலா இருந்தது அது, முதல்ல அல்வால இருந்தது, அங்கேருந்து ட்ரேஸ் அப்படி வந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து மஞ்சள் கலர் பைக்கு வந்துட்ட மாதிரி மனதிலிருந்து உடம்புக்கு. பட் வரத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனசு, மனசுல இருந்து அது அந்த வெசல்ஸுக்குள்ள போய் பிளட்ல போய் என்னென்ன ஆகணுமா எல்லா வேலையும் ஆகி பயப்படுகிறவர்களுடைய நரம்பு குழாய்கள் அந்த விரிந்து சுருங்கும் தன்மையினை இழந்து விடுவதால் அது இறுதியில் மாரடைப்பில் கொண்டு போய் விடுகிறது. இதை தவிர சயின்டிபிக்கா காரணம் இருக்கு, கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுது, பைப் லைன் அடைச்ச மாதிரி அடைச்சுக்குதுன்னு உடனே டாக்டர் தீசிஸ் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், அது உண்மை, அது வேற. ஆனா அவர்களுடைய நரம்பு அமைப்பே சுருங்கி விரியும் தன்மையினை இழந்து விடுவதால் தான் சேருகிற கொழுப்பை அது நகர்த்துவது இல்லை. வாழ்வில் பயப்படுகிறவர்கள் என்றைக்காவது இருதய நோய்க்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். ஒவ்வொரு நோயை பற்றியும் கடைசியா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது மனதிலிருந்து புறப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பாருங்களேன், மனதில் உங்களுக்கு அந்த பயம் குடியேறிய உடனேயே நீங்கள் வெளியேற்றி விட்டால், மனதிலிருந்து அதை உடனடியாக நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால், அது உடம்பை நிரந்தரமாக டேமேஜ் செய்யாது, நிரந்தரமாக உடம்பை நாசமாக்காது. இப்ப வரவு 8 செலவு 10 அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கிற வரைக்கும் அது பெரிய ஆபத்து இல்ல, ஆனா செலவு 10 மாதிரி உடம்புக்குள்ள போய் உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம எப்பவுமே தப்பா நினைச்சிருக்கோம், உடம்ப மட்டமாவும் மனசு அதை விட பெருசாவும் நினைக்கிறோம், அது இல்லைங்க. முதல்ல மனசுல ஒண்ணு குடியேறி மனசுல இருந்துதான் உடம்புக்குள்ள வந்து குடியேறுது. ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிற பாருங்க, முடக்குவாதம், இதெல்லாம் எங்க இருந்து வருது, அவங்க மனசுல வந்து ஒரு இயலாமை, நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது, அவங்க வந்து யாரையோ திட்ட விரும்புறாங்க. சில பேர் விட்ட மனைவியவே திட்ட நினைப்பாங்க, தைரியம் கிடையாது, இல்லோ அதை அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அவங்களை ஒண்ணும் கேட்க முடியாது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இல்லோ அதை அட்டகாசம் பண்ணுவான், அவன் ஒண்ணுமே பேச முடியாது, ஏன்னா டிபெண்டன்ட், டோட்டல் டிபெண்டன்ட் இந்த அம்மா, அவர் ஒண்ணுமே பேச முடியாது. அவர் கொடுக்குற சம்பளத்துல குடும்பம் நடத்தி ஆகணும், அவர் தான் காசு கொடுக்குறாரு, அப்ப ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை, படிக்கல, புருஷனை சகிச்சுக்கணும், சகிச்சுக்க முடியாது. அவங்க வேதனை மனசுல இருந்து அப்படியே இறுகி 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 என்ன கடைசியா நடக்க முடியாது, நடமாட முடியாது, மூட்டு இருக்கு, எலும்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அந்த அம்மாவால் நடக்க முடியாது. ஏன், அவங்க ஹஸ்பண்ட் மேல அவங்களுக்கு ஏற்பட்டு ஒரு எரிச்சல் அடக்கினாங்க பாருங்க, ஒண்ணு வெளிப்படுத்த முடியாம. அதே மாதிரி மனைவி அவங்க மேல ஏற்பட்ட கோபத்தை அடக்கினா பாருங்க, அது இந்த IBM irritable bowel system, irritable bowel ங்கற. சில பேருக்கு வந்து குடல் வந்து ஒரு முறை மலம் கழித்து வந்த உடனே மறுபடியும் போகணும்னு தோணும், ஆபீஸ் புறப்பட்டுருவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அங்கே போயிட்டு வருவாங்க. ஆக்சுவலா குடல்ல ஒரு வியாதியும் கிடையாது அவங்களுக்கு, குடல்ல எந்த நோயுமே கிடையாது. என்ன சொல்றாங்க, குடல் என்பது 2வது மூளைங்கிற, இட்ஸ் அ செகண்ட் பிரைன். எப்படி செகண்ட் பிரைன், உங்க பிரைன்ல என்னென்ன எரிச்சல் கோபம் இதெல்லாம் டெபாசிட் ஆகுதோ அதே அளவு அதுக்கு அப்படியே சமமா
வயிற்றுல டெபாசிட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐபிஎம் அப்படிங்கிற இரிட்டபிள் பவல் அந்த சிஸ்டம் எப்படி அந்த சிம்டம் சிண்ட்ரம் எப்படி உண்டாகுது அப்படின்னா, மூளையில உங்களுக்கு ஏதோ ஒரு எரிச்சல் தாக்கிக்கிட்டே இருக்கு, அதை வெளியேற்ற முடியல உங்களால, அதை ஏன் நீக்க முடியல. இப்ப பாருங்க, அது ரொம்ப உங்களுக்கு கவலையாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது வயிற்று போக்கா மாறும், லூஸ் மோஷனா மாறும். இல்லையா அப்படியே இறுக்கி பிடிச்சிடும், அது பாட்டு மொத்தமா டோட்டல் அப்படியே இறுக்கி பிடிச்சிடும், அது என்ன ஆகும், கான்ஸ்டிபேஷனா மாறும், மலச்சிக்கலா மாறிடும். உடம்புல ஒரு நோய் இல்லை, குடல்ல எந்த தொந்தரவுமே இல்லை, ஆனா மூளையில இருக்கிற அந்த மனசுல இருக்கிற அந்த கவலை இருக்கு இல்லையா, அது உடம்பு போய் அந்த அளவுக்கு பாதிக்கிறது அப்படின்னு. இந்த கழுத்துல ரொம்ப அதிகமான வலி வந்து சில பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்கள எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இந்த கழுத்தெலும்பு தேஞ்சதுனாலதான்றது இல்லை, அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க சக்திக்கு மேலான பொறுப்புகளை இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செய்வாங்களாம். அவங்க கெப்பாசிட்டி எவ்வளவோ அதோட நிறுத்தணுமா இல்லையா, சார் என்னால இவ்வளவுதான் சார் முடியும் அப்படின்னு நிறுத்தணுமா இல்லையா, அதை கேட்காம சக்திக்கு மேல இழுத்து போட்டுக்கிறவங்க இந்த கழுத்துல வந்து நெக் பெயின் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அதை விட தோல் நோய் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, விதவிதமான எரிச்சல் கோபம் எல்லாம் இருக்கு, வெளிப்படுத்த முடியாது, மனசுல ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்கு, எப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், இல்ல என்னமோ ஒரு தப்பு நடந்து போச்சு, இல்ல தப்புன்னு நினைச்சிட்டோம் சில விஷயத்த, அது உள்ளேயே இருக்கும், அது எப்படியாவது வெளிப்படணும், அது தோல் நோயா வெளிப்படுது அப்படிங்கிற. இன்னும் தனக்கு யாரோ வாழ்க்கையில துரோகம் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற நினைப்பு, அல்லது தான் யாருக்கோ துரோகம் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு, அவங்களுடைய செக்ஸுவல் பொட்டன்சி இனப்பெருக்க தன்மை ஆற்றல் கூட்டலா அதுல வீணாயிடுது அப்படிங்கிறான். எப்படி நாம யாருக்கோ குற்றம் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு, அல்லது நமக்கு யாரோ துரோகம் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற நினைப்பு, ரெண்டுல எதுவா வேணாலும் இருக்கலாம், அது அவருடைய இனவிருத்தி தன்மையையே முற்றிலும் நாசமாக்குகிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மனதில் அது பறவையாக பறக்கும் போதே அதை பறக்க விட்டு விடுங்கள். இப்ப ஒரு துறைமுகத்துல ஒரு கப்பல் வரும், இன்னொன்னு போகும், அது மாதிரி ஒரு கவலை வரும், ஒரு கவலை போட்டும் அனுப்பிச்சிருங்க, அதை அங்கேயே விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த அல்வா ஊறி நேரா துணிப்பைக்கு வந்துட்ட மாதிரி அது உடம்பின் ஒரு பகுதியை பாதித்து விட்டால் பிறகு சரி செய்வது என்பது.
அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா, உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
நான் வெறும் சிட்டுக்குருவியை மட்டுமே மனசுல வச்சுட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது எப்படி நான் செத்துதுன்னா, நிறைய எப்படி நான் வீணா போச்சு அப்படின்னா, முதல்ல சார் இது ஒரு உணவு சங்கிலின்னு ஒரு கணக்கு இருக்கு. நேச்சர் வந்து ஐயோ அது என்ன அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னா, எந்த ஒரு உயிரி பிறந்தாலும் இது பாருங்க, அது திங்கிறதுக்கு வேண்டிய உயிர் ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு கவனிங்க, அதை திங்கிறதுக்கு ஒரு உயிர் இருக்கும். இதுதான் நேச்சருடைய பேலன்ஸ். இந்த உலகத்துல எது தோணினாலும் அது திங்கிறதுக்கான ஒரு உணவு ரெடியா இருக்கும், அதே மாதிரி அதை உணவா திங்கிறதுக்கு இன்னொன்று ரெடியா இருக்கும். இதுதான் உணவு சங்கிலி, நேச்சருடைய மெயின்டெனன்ஸ், பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணுது. இன்னொரு அழகான ஜென் ஸ்டோரி உண்டு. தவளை, தாய் தவளை குஞ்சு தவளையோட இப்படி கரக்கரக்குன்னு கத்திக்கிட்டு இருந்ததுதான். அப்ப அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் கொசு பறந்த உடனே எல்லாம் பாஞ்சு பாஞ்சு நாக்கு நீட்டி நீட்டி நீட்டி, அம்மா கொசுமா, அம்மா கொசு கொசு, அம்மா கொசு அப்படிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சந்தோஷமா. இது குஞ்சு தவளையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுதான். இப்படி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்தோ புஷ்னு ஒரு பாம்பு சீரி, அது வந்த உடனே இந்த குஞ்சு தவளையெல்லாம் பயந்துகிட்டு ஒடியாந்து, அம்மா 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 என்னமோ ஒண்ணு என்னமோ ஒண்ணு அப்படின்னு ஒடியாந்து எல்லாம் தாய்கிட்ட வந்து விழுந்துதான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த தாய் தவளை பக்கத்துல வந்த குஞ்சு தவளைகள் இப்படி ஒன்னு ஒன்னு எண்ணி பார்த்துட்டு, அம்மா நம்ம அண்ணன் தம்பியில ரெண்டு பேர் காணுமா, நம்ம அண்ணன் தம்பியில ரெண்டு பேர் காணுமா அப்படின்னு. இந்த அம்மா தவளை சொல்லிச்சா, பாம்பு தின்னுருக்கும், சர்வசாதாரண பாம்பு தின்னுருக்கும், பாம்பு தின்ற இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றியே. அந்த தாய் தவளை சொன்னதான் அந்த கதையை முடிக்கிறான். அதுவும் நல்லதுதான்ப்பா, நாம மட்டுமே பெருகிட்டே போனோம்னு வச்சுக்க, நமக்கு கொசு கிடைக்காது, நம்மள ரெண்டு பேரை யாராவது க்ளோஸ் பண்ணாதான் நமக்கு வேண்டிய அளவு கொசு கிடைக்கும். இது வந்து ஒரு ஆச்சரியமான பிலாசபி. நாம பெருகிட்டே போனா நாம திங்கிறதுக்கு கொசு கிடைக்காது. நம்மள க்ளோஸ் பண்ற நம்மால ரெண்டு பேர் செத்தாதான் நாம திங்கிறதுக்கு வேண்டியது கிடைக்கும். இந்த நேச்சருடைய உணவு சங்கிலிங்கிற கணக்கு நீங்க எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இயற்கையில மனுஷன் எங்கேயுமே கை வைக்க கூடாதுங்கிறத புரிஞ்சுக்குவான். நீங்க இயற்கையில எங்கேயாவது கை வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கோண புத்தியை கொண்டு போய் இயற்கைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா இயற்கை எப்படி பழி வாங்கும்னு தெரியாது. நான் ரெண்டு சம்பவம் சொல்றேன். மொரீஷியஸ் தீவு இருக்கு இல்லையா, அந்த மொரீஷியஸ் தீவுல நாய் பூனை என்பதே கிடையாது. ஒரு காலத்துல நாய் பூனை அப்படிங்கிற அந்த ஜீவராசிகளே மொரீஷியஸ் தீவு முழுக்க கிடையாது. ஆனா படையெடுப்புல போனாங்க இல்லையா, அப்படி போனவங்க கொண்டு போய் அந்த தீவுல நாயும் பூனையும் இவங்க வளர்த்ததை அங்க விட்டுட்டாங்க. சார், மொரீஷியஸ் தீவுல ஒரு பறவை இருந்ததாம், டோடோ அப்படின்னு பேரு. ஒரு பறவை 20 கிலோ வரைக்கும் வெயிட் உடையதா அந்த பறவை வளருமா, 20 கிலோ வெயிட் அந்த பறவை. ஆனா பறக்காது. ஏன் பறக்காது அப்படின்னா அந்த பறவை பறக்க வேண்டிய நெசசிட்டி அங்க இல்ல. அது பறந்து போய் ஒன்னு பண்ணணுங்கிற அங்க தேவையே இல்லை. இயற்கை எப்படி உருவாக்குது பாருங்க, எது அவசியம் இல்லையோ அதை உயிரிகள் செய்வதில்லை. அது பறக்க வேண்டிய கட்டாயமே அங்க இல்ல, அதனால பறந்து இற தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த டோடோங்கிற பறவை 20 கிலோ வரைக்கும் வெயிட் உள்ளதா வருமா. இந்த நாய் பூனைகள் போன பிறகு அந்த பறவைகளுக்கு பறக்க தெரியாதா, அந்த பறவை இனம் முழுவதையும் நாய்களும் பூனைகளும் கொன்று தின்று விட்டன. டோட்டலா அந்த தீவுல இருந்து அந்த டோடோ அப்படிங்கிற பறவையே அழிஞ்சு போச்சு. ஒரு புள்ளி விவரம் கொடுக்கறான், அது மாதிரி 11 வகையான பறவைகள் அந்த தீவில் இருந்து மொத்தமாக அழிந்து விட்டன. ஏன், இந்த நாயும் பூனையும் தின்னு காலி பண்ணிடுச்சு. இந்த இயற்கை என்ன கணக்கு வச்சிருக்கு, ஒரு உயிரை படைச்சா அதை திங்கறதுக்கு ஒரு உயிர் இருக்கும், அப்புறம் அதை திங்கறதுக்கு இன்னொரு உயிர் இருக்கும், அதை திங்கறதுக்கு ஒரு உயிர் இருக்கும், இது எல்லாத்தையும் திங்கறதுக்கு நம்ம ஆள் இருக்கும். என்ன சின்ன புண்ணு என்னென்ன வந்தாலும் அதை கடைசியா டோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி முக்கி அதில் போட்டு இதில் போட்டு எல்லாம் திங்கிறதுக்கு நம்மால் உணவு சங்கிலியில் கடைசி எல்லாத்தையும் விடுறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இருக்கிறான். அதனுடைய விளைவு என்னங்கிறத பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் இந்த உணவு சங்கில ஒன்று ஒன்று அழிச்சு வாழ்கிற மாதிரி இயற்கை ஏற்பாடு பண்ணியதில் நம்ம குறுக்க பொந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டோம்னா விளைவு விபரீதமாக போயிடும். பாருங்க, இன்னொரு அருமையான செய்தி நான் படித்தது, ஒரு தீவில் வந்து இந்த மாதிரி படையெடுப்புக்கு போன வீரர்கள் ராணுவ தளவாடத்தோட ஒரு மண் நிற மரப்பாம்பு, ஒரு மண் நிற மரப்பாம்பு 10 மீட்டர் நீளத்துக்கு வளரக்கூடியது, 10 அடி நீளத்துக்கு வளரக்கூடியது மண் நிற மரப்பாம்பு, இது உள்ள போயிருச்சு அந்த தீவுக்கு உள்ள போயிருச்சு. எப்படின்னா ராணுவ தளவாடங்களோட உள்ள வந்துருச்சு. அந்த பாம்பு பொதுவாக ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் மட்டுமே இருக்கக்கூடியது. இத ராணுவ தளவாட சாமான்களோட சேர்ந்து எப்படியோ அந்த பாம்பு புறப்பட்டு அந்த தீவுக்கு போயிருச்சா, போய் அதை இனவிருத்தி பண்ணி அங்க வளர ஆரம்பிக்குது. அந்த பாம்பை உண்ணுகிற எந்த விலங்குமே அங்க இல்ல. அப்ப அதை அழிக்கிறதுக்கு யாருமே அந்த இடத்துல இல்ல. அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு சதுர மைலில் 13,000 பாம்புகள் என்ற அளவில் அது விருத்தி ஆச்சான். ஒரு சதுர மைலுக்கு 13,000 பாம்பு. அந்த நாட்டு மக்கள் பட்ட வேதனைக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவு வேதனை. ஏன், இந்த பாம்பை அழிக்கவே முடியல. கடைசியா அந்த இடத்துல மக்கள் காலி பண்ணி அந்த இடத்த விட்டு போக வேண்டியிருக்கு, அவ்வளவு தூரத்துக்கு இது வளர்ந்துருச்சு. இப்ப இத மனுஷன் எங்கேயாவது இயற்கைக்கு விரோதமா இவனுடைய காரியத்தை கொண்டு போய் நுழைக்கலாமா? சார், இப்ப கூட எல்லா நாடுகள்லயும் ஒரு சட்டம் வச்சிருக்கிறான், நாம மதிக்கிறது இல்லை. என்ன தெரியுங்களா, இந்த நாட்டு தாவரங்களையோ இந்த நாட்டு விலங்குகளையோ நீங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போக கூடாது. ஆஸ்திரேலியால ரொம்ப கடுமையாவே அதை நடைமுறைப்படுத்துவாங்க. வந்த உடனே கேட்பான், என்ன கொண்டாந்துருக்க சாப்பிடுற பொருள், தாவர பொருள் என்ன கொண்டாந்துருக்கிற, உயிரிகள் கொண்டாந்துருக்கிறியா, டிக்ளேர் பண்ணி இப்பவே நம்ம இல்லைன்னு சொல்லி வெளியே எடுத்து போனா அரெஸ்ட் பண்ணுவோம். ஏன் தெரியுங்களா, வேறு வகையான தாவரமோ வேறு வகையான விலங்கோ அந்த இடத்துக்குள்ள வந்துட்டா அது அங்க இருக்கிற இயல்பான ஒரு உயிர்கள் இருக்கு இல்லையா, அதை மொத்தமா அழிச்சிடும். அப்ப இயற்கையின் வளையத்துக்குள் நுழைகிற உரிமை மனிதனுக்கு ஒருபோதும் இல்லை. மனிதன் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இது நாம பண்ண ஏற்பாடு இல்லை, இது யாரோ பண்ணி வச்ச ஒரு ஏற்பாடு. நான் வந்து இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன், அதை நீங்க வந்து வெறும் சமயம் சார்ந்துதான் நினைக்க வேண்டாம். ஒரு மடத்துல ஒரு புதுசா கொஞ்சம் ரெவல்யூஷனரி ஐடியா உடைய ஒரு மடாதிபதி பட்டத்துக்கு வந்தார். அவருக்கு முன்னாடி இருந்தவர் எந்த மாற்றங்களையும் விரும்பாதவர், ரொம்ப அமைதியானவர், எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாதுன்னு. அவர் டெலிபோன் கூட பேச மாட்டார், அவர் ஆர்த்தோடாக்ஸ் மைண்ட், அந்த அதுக்கு முன்னாடி இருந்த குரு. இந்த பட்டத்துக்கு ஏத்தவருக்கும் அவருக்கு இந்த உள்ள கருத்து வேறுபாடு வந்தது. உடனே இவர் என்ன சொன்னாரு, என்ன எந்த மாற்றமே பண்ணக்கூடாது, எந்த மாற்றமே பண்ணக்கூடாதுன்னா எவ்வளவோ காலம் மாறி போச்சு, நாம சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டாமா அப்படின்னார். அதுக்கு முன்னாடி பட்டத்துல இருந்தவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மடத்தை எங்கிட்ட கொடுத்தவர் மாத்துன்னு கொடுக்கல, காப்பாத்துன்னு கொடுத்தார். நான் இதை அப்படியே உங்ககிட்ட காப்பாத்துன்னு கொடுத்துட்டு போறதா என் வேலையை ஒழிய, இதை மாத்துன்னு கொடுக்கறது என் வேலை இல்லை சொல்லிட்டு ஒரு ஓம சொன்னார் பாருங்க. ஒரு சங்கிலியின் அழகே, ஒரு சங்கிலியின் அழகே அதன் முதல் வளையத்தை போலவே தானும் இருத்தல் தான். தான் முதல் வளையத்தை விட பெரிதாகவோ சிறிதாகவோ இருக்க நினைத்தால் அந்த சங்கிலியின் ஒழுங்கு போய்விடும். எனவே எனக்கு முன்பிருந்த ஆச்சாரியன் எப்படி இந்த மடத்தை என்னிடத்தில் கொடுத்தானோ அப்படி உன்னிடத்தில் கொடுப்பதுதான் என் விருப்பம், இதை மாற்றுவது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னார். இவருக்கு அது பிடிக்கல, ரெண்டு பேருக்கு நல்ல கருத்து வேறுபாடு வந்தது, நான் அதுக்கு மேற்கொண்டு அதை பேச விரும்பல. ஆனால் ஒரு முதல் சங்கிலியின் வளையத்தை போல் இருக்க வேண்டியது அடுத்த சங்கிலியின் பொறுப்புன்னு சொன்னார் பாருங்க. இதை மனுஷன் முழுக்க புரிஞ்சுக்கணும். இயற்கை சில வடிவமைப்பை வடிவமைத்து கொடுத்ததுக்கு விரோதமா நாம சில காரியத்தை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா விளைவு படு பயங்கரமான விபரீதமா போய் முடியும்.
மார்கேஜ் மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 6307171 அல்லது 021-707-544. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா. நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்டு சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer at Manukau Branch, 57M, Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சுகி சிவம் அவர்களுடைய ஐயா அவர்களுடைய பேச்சினை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் அவரே நம்முடனே இணைந்து பேச இருக்கின்றார். இதோ அவருடைய பேச்சு நமக்காக.
நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ அறிவாளிகள். என்ன அறிவாளிகள்? வாழை இலை போட்டு சாப்பிட்டோம், ஒரு பிரச்சனை இல்லை. எடுத்தறிஞ்சா பசுமாடு சாப்பிட போகுது. அதுவும் நம்மால் கணக்கு தான். என்ன, அந்த மாட்டு பாலை குடிச்சிருவான். இலையை போட்டுட்டாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அது இன்னும் உயர்ந்ததா அதை மாற்றி நமக்கு கொடுக்குமே ஒழிய ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. இந்த வாழை இலை சாப்பிட்ற பழக்கமே போயிடுச்சு. ரசிகமணி TKC ஒரு முறை வாழை இலை எப்படி சாப்பிடுறதுங்கிறத பத்தி கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு முறை பாடம் எடுத்தார். இந்த இலை போடுற போது இடது பக்கமா நுனி இலை போடணும். பெரிய புராணத்துல வருது இந்த அறியப்பட்ட பகுதி வலது பக்கத்துல வரணும். ஏன் திருப்பி போட்டா யாரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன், எப்படி போட்டாலும் நம்மால் சாப்பிடறான் இப்போ. ஆனா நுனி இலை இடது பக்கமா இருக்கணும், வலது பக்கமா அறியப்பட்ட இலை இருக்கணும். அந்த இலை எப்படி இருக்கணும்? சிலப்பதிகாரத்துல சொன்ன அது எப்படி இருக்கணும்? குமரி வாழைன்னா என்ன சார் குமரி வாழை? மிஸ் வாழை, நாட் மிஸ்ஸஸ் வாழை. அது கொலை தள்ளிட்டா மிஸ்ஸஸ் வாழை சார். கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி மிஸ் வாழை தானே இல்லையா? கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த இலை எடுக்கணும், அது குமரி வாழை. குருத்தகம் விரித்து, அந்த குருத்து இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படி விரிச்சு போட்டு சாப்பிடணும். அந்த குருத்து ஏற்கனவே விரிஞ்சிருக்க கூடாது. ஏன், அது விரிஞ்சிருந்தா காக்கா குருவி எச்சம் போட்டிருக்குமே. இப்ப நேச்சுரலா அப்படி சுழன் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு குருத்து அல்ல காக்கா குருவி எச்சம் போடாது. அந்த குமரி வாழை குருத்தகம் விரித்து, அப்படி இலையை விரிச்சுக்க, அப்புறமா உப்பு வை ஊறுகாய் வை. தமிழ ரொம்ப கெட்டிக்கார. முதல்ல உப்பையும் ஊறுகாயும் வச்சான், ஏன் சொல்லுங்க? ரெண்டு மனுஷனுக்கு சண்டை வரத்துக்கு பிரச்சனையே உப்பு டேஸ்ட்ல மாறுதல் தான். நீங்க இந்த சமையல் புஸ்தகம் உள்ள இவ்வளவு விக்கிது பாருங்க, எல்லாத்துக்கும் கிராம் போட்டிருப்பான். 100 கிராம் துவரம் பருப்பு, 80 கிராம் உளுத்தம் பருப்புன்னு போடுவான். உப்பு சுவைக்கு ஏற்ப, ஏன் தகராறு பிடிச்ச விஷயம். எவன் என்னென்ன அள்ளி போட்டுக்குவான்னு எவனுக்கு தெரியும்? புஸ்தகம் போடுவான், ஜாக்கிரதையா போடுவான், சுவைக்கு ஏற்ப. ஏன் உன் சுவை என்னன்னு எனக்கு எப்படிதான் தெரியும்? உப்பு நீ அள்ளி வேணாலும் வைப்ப, கிள்ளி வேணாலும் வைப்ப, உன் ஜவுரி மூடி வச்சுக்காருன்னா. ரெண்டு மனுஷனுக்கு சண்டை வரத்துக்கான முதல் பிரச்சனையா என்னன்னா உப்பு. அதை இலையில முதல்ல வச்சிருய, சண்டை வேணாம், உனக்கு எனக்கு பிரச்சனை வேணாம், இந்த உப்பு வச்சு. அப்புறமா புளிப்பு காரத்துல கொஞ்சம் சந்தம், அதுக்கு ஒரு ஊறுகாய், அப்புறமா காய்கறியை பெருமாறு. அந்த இலை எப்படி இருக்கணும், பசு மஞ்சள் நிறம் மாறாதான் இருக்கணுமா, பசு மஞ்சள் இலையா இருக்கணும். இதான் சொன்னாரு டி கேசி உட்கார்ந்து இருந்தாரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. இலை வரும்போது பாயசம் கொண்டு வந்தான், பாயசம் கொண்டு வந்து கேக்குறான், பாயசம் தமிழர்ல கொடுத்துட்டுமா இல்லாட்டி இலையில விட்டுட்டுமா அப்படின்னு. சில பேருக்கு இலையில விட்டு பாயசம் சாப்பிட தெரியாது, ஏன்னா இவன் இலையில விட்டதுக்கு அப்புறம் அவன் இலையில இருந்து சாப்பிட வேண்டியிருக்கும், ஏன்னா அது அப்படியே பயணப்பட்டு மெதுவா அந்தாண்ட போயிடும் இல்லையா. அதனால சில பேர் சொல்லுவான் டம்ளர்ல கொடுத்துருங்கோ அப்படின்னு. அது மாதிரி கல்கி கிருஷ்ணமூர்த்தி உடனே என்ன பண்ணாரு, அந்த சாப்பாடு பரிமாறவனை பார்த்து டம்ளர்ல கொடுத்துருங்கோ. டி கே சி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார், அவருக்கு பயங்கர கடுப்பு, ஒரு புனல் கொண்டாங்க பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போடுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்களா புனல், அப்படி ஒரு புனல் கொண்டாங்க அப்படின்னாரு. கல்கி கேட்டாரு எதுக்கு அப்படின்னாரு, நீ எதுக்கு டம்ளர் கேட்ட அப்படின்னாரு. அப்படியே நேரம் வாயில எச்சப்படாம அப்படியே ஊத்திடலாம், அதான் புனல் வச்சு ஊத்துனா வாயிலேயே போடாம ஊத்தலாம் பத்தியா, அதுக்குதான் புனல் கொண்டான்னு கேட்டேன். கல்கி கேட்டார் எப்படி சாப்பிடுன, அந்த மஞ்சள் இலையில பாயசம் சூடா ஊத்துன உடனே அந்த இலை கருகி ஒரு வாசம் வரும், அதை அனுபவிக்கணும். அந்த இலையில பாயசம் சூடா ஊத்துன உடனே இலை கருகி ஒரு வாசம் வரும் பத்தியா, அதை அனுபவிக்கணும். அப்புறம் அப்புறமா அதை நகக்கண்ணால் அப்படி எடுத்து அப்படி அப்படி சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா அது தனி அந்த வாழை இலையில இருக்கிற பச்சையும் நமக்கு சேர்ந்து போவோம். ஸோ ரகசியத்துல பெரிய ரகசியம் என்ன தெரியுங்களா, வாழை இலையில ரொம்ப நாள் சாப்பிட்டவங்க இளமையா இருக்கலாம். இந்த அமுரின்னு சித்தர்கள் மருந்து தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுல ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் உண்டு. அமுரிங்கிறது மொராஜி தேசாய் சமாச்சாரம்னு சில பேர் முடிவு பண்ணிட்டான், அது ரொம்ப விபரமா சொல்ல முடியாது. இன்னொருத்தர் ராஜநாராயணில் ஒரு மந்திரி இருந்தார்ல, ஆமா ராஜநாராயண் அமுரினா அது அப்படின்னு முடிவு பண்ண. இப்ப சித்த வைத்தியத்துல அமுரி என்ன சொல்றாங்க, வாழை இருக்கு இல்லையா, வாழையில ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஹோல் பண்ணி உள்ள ஒண்ணு சொருகிடுவாங்க, அதுல இருந்து புறப்பட்டு வர அந்த நீர் இருக்கு இல்லையா, அதை சேகரிச்சு ஒரு குறிப்பிட்ட நாள்ல சேகரிச்சு அதுல மருந்தை கலக்கி கொடுத்தா கேன்சர் கூட கியூர் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாழையிலேருந்து உள்ள வர சுரந்துகிட்டு வர திரவத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வாழையினுடைய அந்த இலை அது அவ்வளவு மருத்துவ குணம் உடையது, அதுக்காக தான் அதை இளமான இலையா போட்டு அந்த இலையில அந்த சூடு படும்படியா சாப்பிடணும்னு வச்சா. நீங்க அதை என்ன கீழப்பட்டாலும் ஒன்னும் கெட்டு போவாது, பூமியில அப்படியே மக்கிடும். ஏதோ ஒரு மாடு கிட்ட சாப்பிட்றோம், மாடு சாப்பிட்டு சாணமா போயிடும், சாணமா போட்டாலும் பூமிக்குள்ள போய் மறுபடியும் உரமா போயிடும். எப்படி யோசிச்சு வச்சிருக்கிற, இப்ப நாம என்னன்னா அது ஒண்ணுமே ஆகாதபடி ஒரு தட்டு கொண்டாடணும். என்ன ஒண்ணுமே ஆகாதபடி, பிளாஸ்டிக்ல ஒரு தட்டு கூட தப்புதான். இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லட்டுமா, இதுல என்ன தப்பு இருக்குன்னு, நம்மள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு, ஒரு தடவை குடிச்சிட்டு கூட இதை திருகி போட மாட்டான். இப்ப ஒரு தடவை குடிச்சோமா அப்புறம் மென்னியை திருகி போட்டுடலாம்ல, ஒரு 6 மாசத்துக்கு இது யூஸ் ஆகும், 6 மாசத்துக்கு இது யூஸ் ஆகும். இவ்வளவு சிக்கனமா சேர்த்து கடைசியில எங்க கொண்டு போய் விடுறான், டாஸ்மாக்ல விடுறான், இங்கெல்லாம் மிச்சம் பண்ணி அங்க கொண்டு போய் ஏண்டா விடுற, அது இதையே விட்டு போலாமே பாருங்க. இதை வந்து 6 மாசத்துக்கு இதே பாட்டில யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதுல தண்ணியை வச்சுட்டு இப்படி வெளியே வச்சுட்டு போயிடுறீங்க, நீங்க வெயில் படுது, வெயில் பட்டா இந்த பிளாஸ்டிக்ல இருந்து டயாக்சின் ஒரு விதமான ஒரு கொடிய விஷப்பொருள் உள்ளே இருந்து புறப்பட்டு தண்ணிக்குள்ள போய் மிக்ஸ் ஆயிடும். எப்பெல்லாம் இது வெப்பத்துல விரிவடையுதோ மறுபடியும் குளிர்ச்சியில சுருங்குதோ, வெப்பத்துல விரிவடையுதோ மறுபடியும் குளிர்ச்சியில சுருங்குதோ, அப்பெல்லாம் இது ஒரு வகையான பாய்சனை வெளியிட்டுகிட்டே இருக்கும். அந்த பாய்சன் ஆண்களுடைய உடம்புக்குள்ள போனா ஒரு பெண்ணோட ஹார்மோன் உள்ள போனா எவ்வளவு வேலை செய்யுமோ, பெண்மைத்தன்மை உடையவர்களாக ஒரு ஆணினுடைய இயல்பை மாத்திரும், நாளடைவுல மலட்டுத்தன்மையவே உண்டு பண்ணி ஒருவரை அழிக்கக்கூடிய சக்தி உடையது, அவ்வளவு கொடியது. ஆனா முதல்ல ஆரம்பத்துல ஒண்ணும் கிடையாது, ஆனா இது வெயில்ல விரிவடைந்து சுருங்கி விரிவடைந்து சுருங்கி பயன்படுத்தப்பட்டால் அத்தனை பெரிய பேராபத்தை விளைவிக்க கூடியது. குறைஞ்சபட்சம் அதை பத்தி நம்ம யோசிக்கலாம் இல்ல, வீட்டுல அவங்கவுங்க ஒரு டம்ளர்ல குடிக்கலாம், வெளியில வரும் வேற வழியில பொது இடத்துல குடிக்கிறோம், வீட்டுல ஒரு டம்ளர் வச்சு குடிக்கலாம், ஒரு அலுவலகம்னு சொன்னா அதுல ஒரு டம்ளரை வச்சு எல்லாம் தண்ணி குடிக்க முடியாது பண்ணலாம். அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துறோம், பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை எப்படி பயன்படுத்துறது அதையும் நம்ம யோசிக்கிறோம். எவ்வளவு பெரிய நச்சுத்தன்மை அது ரத்தத்துல ஏற்படுத்துது. ஆனா இப்படி சொல்லலாம், நமக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆசை போல் இருக்குல்ல.
என்ன நேயர்களே, அவருடைய பேச்சில் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அவருடைய பேச்சு என்பது நகைச்சுவையும் அறிவு சார்ந்ததும் ஆக இருக்கும். அந்த விதத்தில் இன்றைய வாரம் நம்முடைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிய பேச்சுக்கள் எந்த விதத்திலும் குறைவில்லாமல் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து ஒரு சின்ன கதையோட இந்த வார நிகழ்ச்சி முடிக்கிடலான் இருக்கேன். ஒரு மனநோய் மருத்துவமனை, அங்கே பல நோயாளிகள், அவர்களில் ஒருவன் 10 ஆண்டு காலமாக அங்கே தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வரான். அவன் ஒரு நாள் மருத்துவர் அறைக்கு வந்தான். டாக்டர், நான் குணமடைஞ்சிட்டதா உணர்கிறேன், என்னை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்றார். அப்படியா, ரொம்ப சரி, இன்னும் ஒரு 10 நாள் இரு, நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்றார். அது என்னங்க 10 நாள், நீ தெளிவடைந்து விட்டதா சொல்கிறது சரிதானா என்கின்ற தெளிவு எனக்கும் ஏற்படணும் இல்லையா, அதனால் இன்னொரு 10 நாள் இங்கே இரு, அப்புறமா சில சோதனைகள் செஞ்சு பார்த்துட்டு நான் உன்னை அனுப்பிடுறேன் அப்படின்னாரு. சரி டாக்டர் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருந்துட்டான். அவன் தொடர்ந்து அங்கேயே சில நாட்கள் தங்கியிருந்தான். டாக்டர் எல்லா விதமான சோதனைகளையும் செய்து பார்த்தாரு, ஒன்றும் குறையில்லை. அதுக்கப்புறம் அவனை அழைச்சாரு, நீ பரிபூர்ணமாக குணமாகிட்ட, அது எனக்கும் புரிஞ்சிருச்சு, சரி நீ புறப்படு அப்படின்னாரு. அவன் நன்றி சொல்லிட்டு வெளியே வந்தான். நண்பர்கள் அவளை அழைத்துக்கிட்டு போனாங்க. ஆஸ்பத்திரி வாழ்க்கை எப்படா இருந்தது அப்படின்னு கேட்டாங்க அவங்கெல்லாம். அதுக்கு அவன் சொன்னான், அதை ஏன் கேட்குறீங்க, 10 நாளாக நான் படாத பாட்டு பட்டுட்டேன் அப்படின்னா. 10 நாளா? ஆமாம், அங்கே 10 வருஷ காலம் நான் இருந்தது உண்மைதான். பைத்தியத்தோட பைத்தியமாக 10 ஆண்டு காலம் சுகமான வாழ்ந்துட்டேன். பைத்தியங்களுக்கு மத்தியில் சித்தம் தெளிஞ்சோனா 10 நாள் வாழறது நரகமாக இருந்தது. அந்த 10 ஆண்டுகள் 10 நொடிகளாக கழிஞ்சது. இந்த 10 நாட்களும் 10 யுகங்களாக கழிஞ்சது அப்படின்னு சொன்னான். இந்த உலகத்தில் நல்லவர்களையே சங்கடப்படுறாங்க என்றது அவனுக்கு அப்போதை புரிஞ்சது. நேர்களே, வரும் பாடலோட இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
கண்ணகன் கண்ண